நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் முனைவர் இரா சிவகுமார்.
வணக்கம். வணக்கம்.
சிட்னியில் நடக்கின்ற பொங்கல் விழா தொடர்பாக நீங்கள் சிட்னி வர இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் பொருள் கனிம வள பொறியியல் துறை கணித மூத்த விரிவுரையாளராக கடமையாற்றுகிறீர்கள். தொழில்நுட்பம், கணிதம் ஆகியவற்றில் முதுகலை பட்டங்களும், கணித மாதிரியாக்கத்துறையில் மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் தற்போது உங்களுடைய ஆராய்ச்சி தமிழ் சமயம் சார்ந்ததாக இருக்கிறது. தமிழரின் தற்கால ஏரண மையறிவு, தமிழர் ஹெமனிடிக் லாஜிக்கல் விஸ்டம் ஆஃப் டைம் என்ற நூலை எழுதியிருக்கிறீர்கள். உங்களது பின்னணி என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் ஐயா?
என்னுடைய ஆரம்ப கால ஆய்வுகள் முற்றிலும் தமிழ் சார்ந்தவையாக இல்லாது போனாலும், குறிப்பாக என்னுடைய ஆய்வு துறை கணிதம. இந்த கணிதத்தை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது தமிழர்களுடைய மெய்யறிவு எவ்வாறு கணித ஆய்வுகளோடு ஒத்து செல்கின்றன என்று பார்க்கும் பொழுது பல வியப்பான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாகியது. இதனுடைய மகத்துவம் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மூலமொழியின் தகவினை, அதனுடைய பேசிக் லிங்குவிஸ்டிக் காம்பிடன்ஸ் என கூறக்கூடிய மொழியியல், கணித வடிவியல் அமைக்கக்கூடிய நுண்ணறிவு, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய நுண்ணறிவு செயலிகளுக்கு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் சொல்லுவோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவோடு பார்க்கும் பொழுது முற்றிலும் தொல்காப்பிய மூல மொழியியல் எல்லா உலகியல் மொழிகளுக்கும் ஏற்கும் வகையில் ஆய்வுகள் அமைக்கப்பட்டிருப்பதும், அதனுடைய உட்கருக்கள் தமிழின் உண்மையை மட்டும் கூறாது, அதற்கும் மேலாக மொழிகளுக்கு அடிப்படை உண்மையினை, எல்லா மொழிகளின் உண்மையினையும் உள்வாங்கி மிகப்பெரிய ஆய்வு கிடங்காக, ஒரு ஆய்வு வெளிப்பாடாக வெளிப்பட்டது. என்னை மிகவும் வியக்க வைத்தது. அதன் அடிப்படையில் இந்த ஆய்வினை தொடர்ந்து மேலும் செய்யும் பொழுது தமிழர்களினுடைய ஏரண மெய்யறிவு மிக மிக முன்னோக்கியதாகவும், அத்தோடல்லாமல் தமிழர்களினுடைய ஆய்வுகள் முற்றிலும் அறிவியல் சார்ந்த ஒரு பின்புலத்தை கொண்டிருப்பதும் நம்மால் காண முடிந்தது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழர்கள் இன்றல்ல நேற்றல்ல, பண்டைய காலம் தொட்டே ஒரு மிகப்பெரிய அறிவியல் மரபினை கொண்டு, தொல்காப்பியம் சொல்வது போல மயங்கா மரபு, தொல்காப்பியம் இதனை மயங்கா மரபு என்று கூறும், அதாவது நண்டிலுசிப் லெகசி, அதாவது ஒரு ட்ரெடிஷன் என்று கூறும் அளவிற்கு மயங்கா மரபினை கொண்ட ஒரு மெய்யறிவு சார்ந்த ஏரணத்தை உட்வாங்கிய உட்படுத்திய முற்றிலும் அறிவியல் அணுகுமுறையில் ஆக்கப்பட்ட ஒரு மரபுதான் தமிழ் மரபு என்று கண்டபொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பு மட்டுமல்ல, இத்தகைய ஒரு ஆட்பறிப்பும் உண்டு, மனதில் ஒரு எழுச்சி. இந்த உண்மையினை மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்ற அந்த கடப்பாட்டின் அடிப்படையில் தற்போது தமிழர் சார்ந்த உண்மைகளை வெளிக்கொணர முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன்.
50க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கிறீர்கள். மொத்தம் 56 தமிழ் அறிவியல் ஆய்வு இயல்களாக 950 பக்கங்களில் ஒரு நூல் 2 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறீர்கள். ஒரு சாதாரண குடிமகன் புரிந்து கொள்ளும் வகையில் உங்களது ஆய்வில் கண்ட சில உண்மைகளை உதாரணமாக கூறுவீர்கள் ஐயா?
எனது நூல் தமிழர் கால ஏரண மெய்யறிவு எனப்படும், ஆங்கிலத்தில் தமிழர் ஹெமனிடிக் லாஜிக்கல் விஸ்டம் ஆஃப் டைம் என்ற நூல், 2 நிலைகளில் வகுக்கப்பட்டு, ஒன்று புறக்காலத்தியல், த சயின்ஸ் ஆஃப் பிசிக்கல் டைம், அடுத்தது அகக்காலத்தியல் என்று 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு, ஏறக்குறைய மொத்தம் 56 தமிழ் அறிவியல் ஆய்வு இயல்களாக பதிப்பிக்கப்பட்டது. 2022 முதல் பதிப்பு பதிக்கப்பட்டு, அதனுடைய 2 பதிப்பகம் 2023 ஆண்டு தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டது. இந்த ஆய்வு நூல் முற்றிலும் தமிழர்களினுடைய தற்கால, அதாவது அக்காலத்திலேயே பண்டைய காலத்திலேயே தமிழர்கள் எப்படி தங்களின் நாள்காட்டியை, காலத்தை வரையறை செய்தனர், காலத்தை எவ்வாறு வரையறை செய்ய இயலும், காலம் என்பது வானியல் அடிப்படையில் வரையறுக்கப்படும், புறக்காலத்தை பொறுத்த மட்டிலும் வானியல் அடிப்படையில் அறிவுகள் அந்த ஆய்வுகளை செய்ய இயலும் என்று, வானத்தில் இருக்கக்கூடிய வான்மண்டல அறிவியலை மிக 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 நுட்பமாக ஆய்வு செய்து, தமிழர் 5 பஞ்சாங்கங்களாக, அதாவது பஞ்சாங்கம் என்று கூறப்படும், இன்று தற்காலத்தில் அது பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகின்றது, அந்த 5 பஞ்சாங்கமாக உருவாக்கி எப்படி தமிழர்களினுடைய கால இயல் முற்றிலும் ஒரு அறிவியல் பின்புலம் உடையதாக உருவாக்கினார்கள் என்ற கருத்தை புறக்காலத்தில் பதிவு செய்து, அத்தோடு மட்டுமல்லாமல் புறக்காலம் என்று சிந்திக்கும் தமிழர்கள் அகத்தினையும் புறம் அகம் என்று பிரிக்கும் உள் அடிப்படையில் காணும் பொழுது இந்த புறக்காலத்தியல் எப்படி அகக்காலத்தியற்கு பெயர்க்கப்படுகின்றது, அதாவது இரண்டு காலங்களை தமிழர்கள் அக்காலத்திலேயே உருவாக்கியுள்ளனர் என்பதுதான் மாண்பிலும் மாண்பு. அதற்கான பல சான்றுகள் தொல்காப்பியத்தில் எப்படி, அதாவது ஒரு காலம் என்பது அகக்காலம் புறக்காலம் என்று பிரிக்கப்பட்டு உலகத்திலேயே முதன்முறையாக காலம் இருவகைப்படும் என்று குறித்ததை நாம் காண முடிகின்றது. இது மிகப்பெரிய இன்றைய தற்கால இயற்பியல், அதாவது பிசிக்ஸ் என்ற அந்த அறிவியலுக்கு முற்றிலும் ஏற்கப்பட்டு இன்று தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீபன் ஹாக்கிங், ஃபெய்மன், தற்கால அறிஞர்கள் கூற விளையும் கருத்தினை ஏறக்குறைய நமது தொல்காப்பியர் காலத்திலேயே நாம் வந்து அதற்கு இலக்கணம் வகுத்தது மிக மிக சிறப்பு, மாண்பிலும் மாண்பு. அப்படிப்பட்ட அந்த அறிவியலை தமிழர்கள் நுட்பமாக ஒரு மாபெரும் இரண்டு கோண அறிவியல் வளர்த்திருக்கின்றார்கள். ஒன்று புறக்காலத்தை வான் மண்டலங்களினுடைய இயக்கங்களின் அடிப்படையில், அதாவது சந்திர இயக்கம், சூரிய மண்டல இயக்கம், சந்திர மண்டல இயக்கம், அதாவது இந்த இரு மண்டலங்களையும் உள்வாங்கி அதோடு அல்லாது கோள்கள் அத்தோடு மிக மிக நுட்பமாக நகரா பேரா உடுக்கல் என்று கூறப்படும் நட்சத்திரங்களின் குறியீடுகளை வைத்து இவை எல்லாம் இணைத்து ஒரு மிகப்பெரிய நுட்ப கணிதத்தை தமிழர்கள் வகுத்துள்ளனர் என்பது இன்றும் தமிழர்களுக்கு அறியாத, முழுமையாக வெளிப்படாத ஒரு பெரும் உண்மையாக இருப்பது வேதனைக்குரியதாக இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு அறிவியலை தமிழர்கள் அக்காலத்திலேயே கண்டிருக்கின்றனர் என்று மிக மிக துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஆய்வடங்களாக இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடல்லாமல் இந்த புறக்காலத்தியலை எப்படி தமிழர்கள் அகக்காலத்திற்கும் பெயர்த்துள்ளனர், அதாவது இரண்டு வகையில் இதை காணப்பட வேண்டும். ஒன்று அகக்காலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அகம் என்பது நாம கூறக்கூடிய சைக்கோலாஜிக்கல் டைம், அதாவது உளவியல் காலமுறை, எப்படி என்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குறிப்பு காலம் என்று தொல்காப்பியர் கூறுவார். அந்த காலத்தை, குறிப்பு காலத்தை எப்படி நான் புறக்காலமாக பொறியியல் காலமாக பெயர்க்க முடியும் என்பதனை மிக மிக நுட்பமாக வரிசை கிரகமாக எவ்வாறு ஒவ்வொரு நிலைகளிலையும் அண்டத்தில் ஊழியாக காணப்பட்டது, பிறகு அது அவை எவ்வாறு ஆண்டுகளாக கண்டு ஆண்டுகள் எப்படி மாதங்களாக உருவாகின, மாதங்கள் எப்படி வாரங்களாக பார்க்கப்படுகின்றன, வாரங்கள் எப்படி ஒரு நாளாக காணப்படுகின்றன, அந்த நாட்களில் எப்படி ஒவ்வொரு நாளிகைகள் பிரிக்கப்பட்டன, நாளிகையின் வழி எப்படி அகத்திற்கு இந்த காலம் உட்புகுத்தப்பட்டது என்று பார்க்கும் பொழுது நமது உடல் இயக்க, இதை வந்து உயிரியல் இயக்கம் என்று பயாலஜிக்கல் கிளாக் என்று கூறக்கூடிய, அதாவது உயிரியல் காலத்தை எப்படி தமிழர்கள் கணித்தனர், அதன் மூச்சின் அடிப்படையில் எப்படி இயங்குகின்றது, அது மட்டுமல்லாமல் பஞ்சாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நுட்பங்களையும் இதில் உள்ளடக்கி பின்பு அதுவே தமிழர்கள் எப்படி அகத்தில் நடக்கக்கூடிய உயிரியல் காலத்தையும் கணித்தனர் என்று ஒரு நீண்ட அகன்ற பார்வையினை கொடுக்கக்கூடிய நூலாக இது அமைகின்றது.
பலர் ஆய்வு செய்வார்கள், தமது அறிவை வளர்ப்பார்கள், ஆனால் அதை பகிர்வதற்கு தயங்குவார்கள். நீங்கள் சிவகுமார் ராமகிருஷ்ணன் என்ற யூடியூப் தளத்திலே உங்களது அறிவை பல காணொளிகளாக பகிர்ந்திருக்கிறீர்கள். மலேசியாவிலே பல்கலைக்கழக மாணவர்கள், தொடக்க இடைநிலை பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என்று பலருக்கும் சமயம், மொழி, வாழ்வியல், கல்வி, சித்த வைத்தியம் என்று பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி கூறுங்கள் ஐயா.
சிறப்பு. இங்கு ஏறக்குறைய கடந்த 26 ஆண்டுகளாக நாங்கள் பினாங்கு சுய மெய்யறிவகம் என்ற அமைப்பின் அடிப்படையில் அரசு சாரா அமைப்பை உருவாக்கி சமய வாழ்வியல் கல்வி என்ற ஒரு பாடத்திட்டத்தினை உருவாக்கி சமயத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் தமிழர் வாழ்வியல் மரபு கல்வியாக இந்த பாடத்திட்டங்களை உருவாக்கி ஏறக்குறைய 6,000 மேற்பட்ட மாணவர்களை தற்போது உருவாக்கி மேலும் உருவாக்கி வருகின்றோம். இந்த நிலையில் மட்டுமல்லாது அதற்கும் மேம்பட்டு பல ஆசிரியர்களுக்கு சில பயிற்சி பட்டறைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். இதனுடைய இன்னொரு அறிவியலும் இதில் இருக்கின்றது. இந்த அறிவியல் நுணுக்கங்கள் தருத்தேர்வு என்று உளவியல் ஆய்வு முறையை அடிப்படையாக கொண்டது. இதற்கு ஒரு ஆய்வு நிலையே உண்டு. இது வந்து மிகவும் வளப்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வு அறிவியல் முறை, உளவியல் முறை. இந்த வளப்படுத்தப்பட்ட முறையை கொண்டு ஆசிரியர்கள் தனது மாணவர்களை நெறிமுறைப்படுத்தி, அதாவது அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போன்ற அடிப்படையில் அவர்களுக்கு வழிகாட்டுதலை செய்ய இயலும் என்ற அடிப்படையில் இந்த ஆய்வினை செய்து, இந்த தருத்தேர்வு என்ற அந்த முறையினை நாங்கள் ஆசிரியர்களுக்கும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நெறி உரைஞர் என்று கூறப்படும் கவுன்சிலர்ஸ் அவர்களுக்கு இந்த பயிற்சியினை தொடர்ந்து செய்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தமிழர்களினுடைய அறிவியல், மயங்கா மரபு அறிவியல் போன்ற நுட்பமான அறிவியல் முறைகளையும் கற்பித்து அவர்களுக்கு தொடர்ந்து சில பயிற்சிகளும் நடத்தப்படுகின்றன. அது போலவே இடைநிலை பள்ளி மாணவர்களோடு தொடர்ந்து தலைமைத்துவ நுட்பங்களையும் அவர்களுக்கு வழங்கி வருகின்றோம். எப்படி தலைமைத்துவம் என்ற தன்முனைப்பு அடிப்படையில் அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்ய இயலும் என்ற அந்த அடிப்படையில் வழிகாட்டுதலும் செய்து வருகின்றோம். அதுபோல தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு சமயம், மொழி, வாழ்வியல் கல்வி, சித்த வைத்தியம் என்ற பல கூறுகளாக பிரித்து அவர்களுக்கு பல்வேறு நிலையில் தமிழர் வாழ்வியல், பொதுநிலை வாழ்வியலுக்கு பொருந்தும் வகையில் இவ்வாறான கல்விகளை இன்று அவர்களுக்கு போதித்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் தமிழர்களினுடைய பெரும் நிலை ஆய்வுகளை எல்லா நிலை மாணவர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய முதல் பணியாக இதில் ஏற்று செய்து வருகின்றோம். இதற்கு பினாங்கு சுயமையறிவகம் முக்கிய பங்கு வகித்து வருகின்றது.
நல்லது. விரைவில் ஆஸ்திரேலியா வர இருக்கிறீர்கள், இங்குள்ளவர்கள் உங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கலாம் ஐயா?
அங்கு 2 நாட்கள் சிட்னியிலும் 2 நாட்கள் மெல்பர்னிலும் பயிலரங்கு போல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சிகள் உறுதியாக மாணவர்களினுடைய தலைமைத்துவ மட்டுமல்லாமல் தன்னை அறிதல் என்ற அடிப்படையில் பயிலரங்கு நடத்தப்படவிருக்கின்றது. இந்த பயிலரங்கின் நோக்கம் குறிப்பாக எவ்வாறு நம்முடைய மாணவர்கள் தன் உள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்களை களைவதற்கான உத்தி முறைகளும் அதனுடைய நுட்பங்களையும் இதில் பயிற்றுவிக்கப்படும். பயிற்றுவிப்பதோடு அவர்களுக்கு இவ்வாறான நுட்பங்கள் உள்ளன, இதனை நாம் எவ்வாறு கையாள முடியும், இவையாவும் முற்றிலும் தமிழர் மரபில் உருவாக்கப்பட்ட, தமிழர்களால் கொடையாக தரப்பட்ட பெரும் உண்மைகளை நமது மாணவர்கள் உள்வாங்கும் பொழுது, அதனை பற்றி தெளிவை பெறும் பொழுது, அவர்கள் எவ்வாறு தன்னை மேம்படுத்துவதற்கான உயர்நிலை உணர்வுகளை உருவாக்கி தான் எவ்வாறான பண்பாட்டினுடைய ஒரு வெளிப்பாடு என்ற கருத்தை உள்வாங்கி ஒரு உந்து சக்தியோடு தன்னை முனைப்புடன் வருங்காலங்களுக்கு தன்னை நகர்த்துவதற்கான ஏற்பாடாகத்தான் இந்த பயிலரங்கம் நடக்கவிருக்கின்றது.
மகிழ்ச்சி ஐயா, உங்களது சேவை தமிழ் உலகிற்கு தேவை, நீங்கள் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்றும் உங்களது வருகைக்காக பலர் இங்கு காத்திருக்கிறார்கள் என்பதையும் கூறி உங்களது நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.
மகிழ்ச்சி ஐயா, உங்களோட பேசியதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய முயற்சி இந்த வாய்ப்புக்கு நிச்சயமாக நான் நன்றி கூற வேண்டும். ஒரு முயற்சி எடுத்து என்னோட தொடர்புக்கு வந்த உங்களுக்கு எனது அன்பான நன்றிகள். சிவா திருச்சிற்றம்பலம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.